إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விசேடமாக ஒரு சில மார்க்க அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஈமானை பொறுத்தவரையில் நாம் நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு பல அம்சங்களை இந்த ஈமான் கொண்டிருக்கிறது. அந்த ஈமானுடைய அம்சங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இறுதி நாளை விசுவாசிப்பது என்கின்ற ஒரு விஷயம். கட்டாய கடமையாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அல்லது 7 விடயங்களில் மறுமையின் மீதான நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹி வரசூலி, அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் விசுவாசியுங்கள். வல் கிதாபில் லதி நஸ்ஸல அலா ரசூலி, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் மீது இறக்கியிருக்கக்கூடிய அந்த வேதத்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள். வல் கிதாபல் லதி உன்ஸில மின் கபல், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். ومن يكفر بالله يار اللهையும் وملائكته அவனுடைய மலக்குமார்களையும் وكتبه அவனுடைய வேதங்களையும் ورسله அவனுடைய தூதர்களையும் واليوم الاخر மறுமையினாலையும் நிராகரிக்கிறார்களோ فقد ضل ضلالا بعيدا, அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 136வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே விசுவாசிகளே என்று அழைத்து அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை எல்லாம், ஈமான் கொள்ளுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். அதே போல யார் இந்த விஷயங்களை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹை, அவனுடைய தூதர்களை, வேதங்களை, மலக்குமார்களை, அதே போன்று மறுமை நாளை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஈமான்களிலே ஒன்றாக இந்த மறுமை நாளை விசுவாசம் கொள்கின்ற இந்த விஷயம் இருக்கிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிமில் 8வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்கம் தொடர்பான பல விஷயங்களை கேள்வியாக கேட்டார்கள். காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதல்ல நோக்கம், சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த கேள்விகளை கேட்டார்கள். அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஃபஅக்பிர் நீ அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு தெரிவியுங்கள், அதனை பற்றி சொல்லுங்கள் என்று. قال அதற்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துஃமின பில்லாஹ், ஈமான் என்பது நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிப்பதும், வ மலாஇகத்திஹி அவனுடைய மலக்குமார்களை விசுவாசிப்பதும், வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அதே போன்று மறுமை நாளை விசுவாசிப்பதும், வ துஃமின பில் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி, கத்ரிலே அது நலவு நடந்தாலும் அல்லது கெடுதி நடந்தாலும் எல்லாமே கதிருக்குட்பட்டவைதான் என்று விசுவாசிப்பதும் ஈமான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மிக முக்கியமாக இந்த ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கும்போது மறுமை நாளை விசுவாசம் கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போல இந்த மறுமை நாளை விசுவாசம் கொள்வது தொடர்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த விசுவாசத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த மறுமை நாளை விசுவாசிப்பதை பொறுத்தவரையில் பல சமூகங்களிலே பல கூட்டங்களிலே பல்வேறு விதமாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த மறுமை நாளை சரியாக அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் இந்து பௌத்த மதங்களை பொறுத்தவரையில் அவர்கள் மறு ஜென்மம் என்ற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அவர் நல்லது செய்தால் அடுத்த பிறவியிலே அவர் இதைவிட சிறப்பாக பிறப்பார், சிறந்த ஒரு அந்தஸ்திலே இருப்பார். அவர் இருக்கக்கூடிய காலத்திலே தீயவைகளை செய்தால் இதைவிட ஒரு மோசமான ஒரு படைப்பாக நாயாகவோ அல்லது பன்றியாகவோ அவர் மறுஜன்மத்திலே பிறப்பார் என்ற ஒரு கொள்கை அவர்களிடத்திலே இருக்கிறது. இது ஒரு கூட்டம். அதே போன்று இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படும். அவர்களுடைய பார்வையில் எல்லாமே இயற்கை, இந்த உலகத்திலே மனிதன் பிறப்பதும் இயற்கை, அவன் இறப்பதும் இயற்கை, இந்த உலகம் இயங்குவதே இயற்கைதான், அதனை படைக்கக்கூடியவன் படைப்பாளன் யாருமே இல்லை, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு மீண்டும் படைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்குமே இல்லை, அப்படி ஒரு படைப்பே இல்லை என்று விசுவாசிக்கக்கூடிய அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினரும் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேதான் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு விசுவாசிகளுக்கு இந்த மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த மறுமை நாளை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறானோ, அதற்கு முழுமையான கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த மறுமை நாள் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவைகளை செய்தால், அல்லாஹுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைவான். அல்லாஹு தாலா அவனை கண்ணியப்படுத்துவான், அவனுக்கு பரிபூரணமான கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹுவை நிராகரித்தால், அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்றால், அல்லாஹுடைய சட்டங்களுக்கு புறம்பாக அவன் செயல்படுவானேயானால் அல்லாஹு தாலா மறுமை நாளில் அவனுக்கு பெரிய ஒரு தண்டனையை வைத்திருக்கிறான். அதற்குத்தான் நரக வேதனை என்று சொல்லப்படும். அவனுக்குரிய அந்த வேலைகளுக்குரிய சரியான கூலியை அல்லாஹு தாலா மறுமையிலே வழங்குவான். இந்த உலகத்திலே குற்றம் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பணமுடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய பண செல்வாக்குகளை வைத்து அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் விடப்பட்டு விடுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பணம் மறுமை நாளிலே வேலை செய்யாது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் சொத்து செல்வங்களும் வேலை செய்யாது, அதே போன்று பிள்ளை குட்டிகளும் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு உதவியும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எவ்வளவுதான் ஒரு மனிதர் அதிகமான பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் பெரிய குடும்பத்துக்காரராக இருந்தாலும் அவர் செய்த அந்த குற்றத்திற்கு அவர் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எவ்வளவுதான் ஒருவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் ஒரு குற்றத்தை செய்தால் அல்லது ஒரு நிராகரிப்பை செய்தால் அல்லது ஒரு சிறுக்கை செய்தால் அதற்குரிய தண்டனை அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவருடைய பணத்துக்காகவோ அல்லது அவருடைய குடும்பத்திற்காகவோ அல்லது அவருடைய பதவி பட்டங்களுக்காகவோ மறுமை நாளிலே விடப்பட மாட்டார்கள். இந்த உலகத்திலே வேண்டுமென்றால் அவர்கள் விடப்படுவார்கள். இவரை தண்டித்தால் இவருடைய குடும்பம் குழம்பிவிடும், மனிதர்கள் விட்டு விடுவார்கள். இவரை தண்டித்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எங்களுக்கு கிடைக்காது, விட்டு விடுவார்கள். இவரை தண்டித்தால் இவருக்கு இருக்கக்கூடிய சக்தியை வைத்து எங்களை பழிவாங்கி விடுவார், பயப்படுவார்கள். ஆனால் மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எந்த ஒரு பின் விளைவுகளையும் யோசிப்பதில்லை. வலா யகாஃபு உக்பாஹ, எந்த ஒரு சமூகமும் அல்லாஹை பழிவாங்கி விடுவார்கள் என்றோ, அல்லாஹை தண்டிப்பார்கள் என்றோ, திரும்ப அல்லாஹை பிடிப்பார்கள் என்றோ அல்லாஹு தஆலா யோசிப்பதில்லை. ஒவ்வொரு மனிதருடைய செயல்பாடுகளுக்குரிய பரிபூரணமான கூலியை வழங்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளை வைத்திருக்கிறார். இந்த மறுமை நாளை பொறுத்தவரையில் இதனை நம்பாத ஒரு சில கூட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். அதே போன்று ஏனைய நபிமார்கள் வரக்கூடிய காலத்திலும் இருந்தார்கள். எனவே தூதர்கள் வந்து அந்த மக்களை மறுமை நாள் என்று ஒன்றிருக்கிறது, அதற்கு பயப்படுங்கள், அதிலே அல்லாஹு தஆலா தண்டனைகளை வழங்குவான், நீங்கள் இறந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா உங்களை உயிர்ப்பிப்பான் என்று சொன்னால் அவர்கள் அதனை ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதாவது நிராகரிப்பாளர்கள் விசுவாசிகளை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அயஈதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வகுந்தும் துராபா, அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா, அதாவது நீங்கள் விசுவாசித்திருக்கக்கூடிய உங்களுடைய தூதர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா, நீங்கள் மரணித்து அதே போன்று மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆனதன் பிறகு, அதே போன்று எலும்புகள் எல்லாம் உக்கி இறந்ததன் பிறகு, அன்னக்கும் முஹ்ரஜூன், நீங்கள் மீண்டும் பூமியிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா என்று விசுவாசிகளை பார்த்து நிராகரிப்பாளர்கள் கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஹை ஹாத்த ஹை ஹாத்த லிமாத்து, அது நீங்கள் எச்சரிக்கப்படக்கூடிய இந்த விஷயம் வெகு தூரத்திலே இருக்கிறது, முடியாது. ஒருவர் இறந்து அவருடைய சதைகள் எல்லாம் இறந்து அவருடைய எலும்புகள் எல்லாம் இறந்து காணாமல் போனதற்கு பிறகு எப்படி ஒருவன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான், அது சாத்தியமே இல்லை, வெறுமனே நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று நிராகரிப்பாளர்கள் விசுவாசிகளை பார்த்து சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொன்னார்கள், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இது அல்லாஹ் இது வந்து எங்களுக்கு உரிய ஒரு உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே நமூத்து வனஹியா, நாங்கள் மரணிப்போம், நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உயிரோடு இருப்போம், அதே போன்று நாங்கள் மரணிப்போம், வமா நஹ்னு பிமபௌசி, நாங்கள் மரணித்ததன் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன் ஹுவ இல்லா ரஜுலு நிஃப்தரா அலல்லாஹி கதிபா, இந்த மனிதர் சொல்லுகிறாரே இந்த தூதர், அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், உங்களுக்கு தண்டனை இருக்கிறது, எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த தூதர் சொல்லுகிறாரே, இவர் சொல்லுவது பொய், இவர் அல்லாஹ்வின் மீது பொய்யான தகவல்களை இட்டு கட்டுகிறார். வமா நஹ்னு லஹு பிமுஃமினீன், இதனை நாங்கள் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்லுவதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 35வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் சொல்கிறான். எனவே அந்த சமூகத்திலே உள்ளவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்தான் எங்களை படைத்தவன் என்பதை நம்பினார்கள். அவர்களிடத்திலே போய், இந்த வானங்களை பூமிகளை படைத்தவன் யார், உங்களை படைத்தது யார் என்று சொன்னால், லயகூலன் அல்லாஹ், உடனே அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ்தான் படைத்தது என்று. என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ் படைத்திருந்த அந்த நம்பிக்கை இருந்தாலும் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானா, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்திலே அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் வேண்டியதை செய்தார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஏன், மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எழுப்பி கேள்விகளுக்கு கேட்பான், அதற்குரிய தண்டனை இருக்கிறது என்று இருந்தால்தான் அவர்கள் பயப்படப் போகிறார்கள், தங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை என்று அவர்கள் அறிந்ததன் காரணமாக, அவர்கள் நம்பியதன் காரணமாக அவர்கள் தாங்கள் நினைத்ததை இந்த உலகத்திலே செய்ய முற்பட்டார்கள். இவர்கள் நிராகரிப்பாளர்களிலே ஒரு சில பகுதியினர். இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வல்ல ரபலனா மதலன் வனசிய ஹல்கா, மனிதன் தான் படைக்கப்பட்ட அந்த விதத்தையெல்லாம் மறந்துவிட்டு எங்களுக்கு அவன் உதாரணம் கற்றுக் கொடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், கால மன் யுஹில் இலாம வஹிய ரமீம், எலும்புகள் உக்கி மண்ணோடு மண்ணாக போனதன் பிறகு யார் அதனை உயிர் கொடுத்து எழுப்புவார் என்று அவன் கேட்கிறான். இவன் எங்களுக்கு பாடம் சொல்லி தருவதற்கு முயற்சி செய்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யார் எழுப்புவான் என்றா கேட்கிறீர்கள்? யுஹீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, உங்களை எப்படி அந்த ஆரம்ப கட்டத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி எவன் உங்களை படைத்தானோ அவனே உங்களை மீண்டும் எழுப்புவான் என்று சொல்லிவிட்டு, வஹுவ பிக்குல்லி ஹல்கின் அலீம் அலீம், அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் அதனுடைய அமைப்பு என்ன, அதனை எப்படி படைக்க வேண்டும், எப்படி மீட்ட வேண்டும், இவை எல்லாவற்றையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சூரத்துல் யாசீன் என்ற அத்தியாயத்தின் 78வது 79வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதர்களை பொறுத்தவரை பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒன்றையும் பொறுத்தவரையில் அவைகள் இறந்ததன் பிறகு, இந்த பூமியிலே அவைகள் புதைக்கப்பட்டதன் பிறகு கொஞ்ச காலங்கள் கழித்து பார்த்தால் அந்த எலும்புகள் கூட இருக்காது, அது அப்படியே இறந்து போய்விடும். இதனை பார்க்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாகும், புதைத்த இடத்திலே எதுவுமே இல்லை, எலும்பை கூட காணவில்லை, எப்படி இவர் உயிர் பெற்று எழப்போகிறார் என்ற ஒரு அவநம்பிக்கை நிகழும். இந்த அவநம்பிக்கை ஷைத்தானுடையது, இதனை நாங்கள் ஒரு காலமும் எங்களுடைய மனதிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி எங்களை ஆரம்பத்திலே ஒன்றுமில்லாது இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே படைத்தானோ மீண்டும் அதனை மீட்டக்கூடிய சக்தி அல்லாஹுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் மண்ணறைகளை பார்க்கிறோம், கபிரிஸ்தானங்களை, அதிலே ஒரு இடத்திலே ஒருவரை புதைத்தால் ஒரு 10 வருடங்கள் அதை விட குறைவாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அதை விட கூடவாகவும் இருக்கலாம். மீண்டும் அதே இடத்திலே தோண்டி இன்னொருவரை நாங்கள் அடக்குகிறோம். ஏற்கனவே அடக்கப்பட்டவர் அது இல்லை, இல்லாத ஒரு பொருளாக ஆகிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு பொருள் மிச்சம் இருக்கும், மனிதனுடைய அந்த உறுப்புகளில் ஒரே ஒரு பொருள் மிச்சமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஒரு பொருளை வைத்து தான் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அந்த படைப்பை, அந்த மனிதனை மீண்டும் உயிர்ப்பிப்பான். சஹீஹுல் புகாரியிலே 4935வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யுபலா, மனிதனுடைய உறுப்புகளிலே எந்த ஒரு உறுப்பும் மீதமாக இருக்காது, அது அழிந்தே தவிர, இல்லா அல்லுமன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பை தவிர என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹுவ அஜபுஸ்ஸன், அஜபுஸ்ஸன்ப என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனினும் முதுகந்தண்டிலே இருக்கக்கூடிய, முதுகந்தண்டின் முடிவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு எலும்பு துண்டு, அது அழியாது, அது மீதமாக இருக்கும். வமின்ஹு யுரக்கபுல் கல்கு யௌமல் கியாமா, அதன் அடிப்படையிலேதான், அதனை வைத்துத்தான் மறுமை நாளிலே அந்த படைப்பு மீண்டும் உருவாக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே யார் மரணித்தாலும் அவர்களுடைய சகல எலும்புகளும் உக்கி மண்ணோடு மண்ணாக போய்விடும், ஆனால் ஒரே ஒரு மணியை போன்ற ஒரு சிறிய ஒரு பகுதி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் அது இருக்கிறது. அவன் இறந்ததன் பிறகு அந்த பகுதி பூமியிலே கிடக்கும், அது அழியாது, அது இறக்காது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாக இந்த படைப்புகளை மறுமை நாளிலே எழுப்புவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது தொடர்பாக அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லக்கூடிய இன்னொரு அல்குர்ஆனி வசனம் சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தின் 27வது வசனம், வஹுவல்லதீ யப்தாவுல் ஃபல்க், அவன்தான் படைப்பை ஆரம்பத்திலே படைத்தான், சும்மா யுஈது, மீண்டும் அது இறந்ததன் பிறகு அவன்தான் மீள அதனை உருவாக்குவான், வஹுவஹுவன் ஆலை, இந்த விஷயம் அல்லாஹை பொறுத்தவரையில் மிக மிக எளிதானது என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான். மனிதனை பொறுத்தவரையில், அவனுடைய கற்பனை பொறுத்தவரையில், அவனுடைய சிந்தனையை பொறுத்தவரையில், தற்கால சிந்தனை ஓட்டங்களை பொறுத்தவரையில் ஒருவேளை அவனுக்கு அது அதாவது நம்பிக்கையற்றதாக தோன்றலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவன் ஆரம்பத்திலே படைத்தானோ மீண்டும் அவன் அதே படைப்பை மீட்டிக் கொள்வதற்கு, அதனை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த விஷயம் அல்லாஹுக்கு மிக மிக அற்பமானது என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான். எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அவனை அல்லாஹு தஆலா இறந்ததன் பிறகு அவனை மீட்டிக் கொள்வது இலகுவானது, எந்தளவு அல்லாஹு தஆலா நுணுக்கமாக மீட்டுகிறான் என்பதை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமையினாலே கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன், வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா, குறை சொல்லக்கூடிய ஆத்மாவை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன், அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இலாமா, ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அவனுடைய எலும்புகளை நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், பலா ஒரு காலமும் இல்லை, காதிரீனா அலா அன் நுஸ்பிய பனானா, அவனுடைய விரல் நுனியை கூட அது எப்படி இருந்ததோ அதே போன்று நாங்கள் உருவாக்குவதற்கு அதனை அமைப்பதற்கு ஆற்றலுடையவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கியாமா என்ற அத்தியாயத்தின் ஒன்றாவது வசனத்திலிருந்து 4வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய எலும்புகள் இறந்ததன் பிறகு அதனை நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம், அதனை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விரல் நுனி எப்படி இருந்ததோ அந்த விரல் நுனி அதே அமைப்பிலே இருக்கின்ற விதத்திலே நாங்கள் அவர்களை மீள எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது, விரல் நுனியே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். விரல் நுனியை ஏன் விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான்? இந்த விரல் நுனியை பொறுத்தவரையில் இன்று ஒரு தனி மனித அடையாளத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விரல் நுனி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நவீன கண்டுபிடிப்புகளிலே ஒருவரை போலிருக்கு பாஸ்போர்ட் எடுப்பதா என்றிருந்தால் கூட, அல்லது ஒரு நாட்டுக்கு விசா எடுப்பது என்றால் கூட கை ரேகையை எடுக்கிறார்கள், அதாவது கை ரேகை, ஃபிங்கரிங் மார்க் என்று சொல்வார்கள். இந்த கை ரேகை ஏன் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவருடைய கை ரேகைக்கு ஒத்தது போன்று இன்னொருவருடைய கை ரேகை இருக்காது. உலகத்திலே எத்தனை கோடி மனிதர்கள் பிறந்தாலும் சரி, எத்தனை கோடி மனிதர்கள் இறந்து போனாலும் சரி, மீண்டும் அவர்கள் வந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய கைரேகையை போன்று இன்னொரு மனிதருடைய கைரேகை இருக்காது. அதனால் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சான்றாக இந்த கைரேகையை அவர்கள் எடுக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் விரல் நுனி ரேகை, இதனை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். இன்றைக்கு உலகத்திலே சர்வ சாதாரணமாக அந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் இன்று பார்க்கிறோம், சொல்லுகிறார்கள் ஒரு தந்தைக்கு அவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையினுடைய கைரேகையும் அடுத்த பிள்ளையினுடைய கைரேகையை போன்று இருக்கார். ஒரு இரட்டை குழந்தை பிறக்கிறார்கள் என்று வையுங்கள், அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய உடல் அமைப்பு எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒத்ததாக போகும், ஆனால் கைரேகை ஒத்து போகாது. இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த விரல் நுனியிலே அல்லாஹால தனி ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறேன். இதே அடையாளத்தோடு இதே அமைப்பிலே அல்லாஹு தாலா அவர்களை எழுப்ப ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் சொல்றான். அது எப்படித்தான் கோடிக்கணக்கான அளவு வித்தியாசமான அமைப்புகளிலே அது இருந்தாலும், யாருக்கு எந்த ரேகையிலே எந்த அமைப்பிலே அவருடைய விரல் நுனி காணப்பட்டதோ அதே போன்று அல்லாஹு தாலா எழுப்புவதற்கு ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். அதே போல நிச்சயமாக மறுமை நாள் என்பது அது நிச்சயமாக வந்தே தீரும், அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் மண்ணறைகளிலே இறந்தவர்களை அல்லாஹு தாலா மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் சொன்னான். இப்படி பல அல்குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் முக்கி மண்ணோடு மண்ணாய் போனதன் பிறகு அல்லாஹு தாலா எழுப்புவான் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பல வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். எழுப்பியதன் பிறகு மன் பாசனா மின் மர்கதினா ஹாதா, நாங்கள் படுத்திருந்த இந்த கபரிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று எழும்பி மனிதர்கள் கேட்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எப்படி மனிதர்கள் இறந்தாலும் அவன் எழுப்ப ஆற்றலுடையோன் என்பதை காட்டக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே 3478வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரஜுலன் கான கபலக, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார். வரகத்தஹுல்லாஹு மாலன், அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தார். ஃபகால லிபனீஹி, ஆனால் அந்த சொத்து செல்வங்களை வைத்து அவர் சரியாக வாழவில்லை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை, தான் விரும்பிய விதமாக வாழ்ந்துவிட்டார். என்றாலும் கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுவிட்டது, தனக்கு ஒரு பயம், நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இப்படி என்னுடைய காலத்தை நான் கழித்து விட்டேனே என்ற ஒரு பயம். உடனே அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து லம்மா சொல்லி அவருக்கு அந்த மரணத் தருவா ஏற்பட்ட போது பிள்ளைகளை அழைத்து சொன்னார், ஐயா அபின் குன்துலகம், நான் உங்களுக்கு இவ்வளவு காலம் தந்தையாக இருந்தேன், நான் உங்களுடைய பார்வையில் எப்படி ஒரு தந்தையாக இருந்தேன் என்று அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஃபைர அபின், நல்ல ஒரு தந்தையாக இருந்தேன். கால் அதற்கு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தாலும் அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வளங்களை வைத்து நான் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை, எந்த ஒரு நன்மையும் நான் சம்பாதிக்கவில்லை. எனவே இதா மித்து, நான் மரணித்து விட்டால் என்னுடைய ரப்பு என்னை என்ன செய்வான் என்பது எனக்கு சரியான ஒரு பயமாக இருக்கிறது, கடுமையான ஒரு பயமாக இருக்கிறது. ஏன், எல்லா வளங்களையும் அவன் தந்திருந்தான், எவ்வளவோ சிறப்புகள் எனக்கு இருந்தன, ஆனால் நான் சரியாக அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை, நல்ல விஷயங்களிலே ஈடுபடவில்லை. எனவே நான் மரணித்ததுக்கு பிறகு என்னுடைய ரப்பு என்னை என்ன செய்வானோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது, எனவே நீங்கள் இப்படி ஒரு வேலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பைதா மித்து ஃபஹ்ரி ஃபூனி, நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள். பிறகு சும்மத் ஹகூனி, பிறகு என்னுடைய அந்த சாம்பல்களை எடுங்கள், எடுத்து சும்ம தருணி ஃபி யௌமின் ஆசிஃபின், அந்த சாம்பல்களை எடுத்து நல்ல கடுமையாக காற்று வீசக்கூடிய ஒரு நாளில் பல பாகங்களிலே, பூமியின் பல பாகங்களிலே அதனை தூவி விடுங்கள். எனவே என்னுடைய சாம்பல் எல்லா பகுதிகளுக்கும் பதறி, அதாவது சிதறி போய்விடும், ஒரு வேளை அல்லாஹ்வுத்தால என்னை எழுப்ப முடியாமல் போய்விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் இப்படி சொன்னார். அப்போ ஃபாலு, அவர்கள் அப்படியே செய்தார். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு ஆற்றல் இருக்கணும்,
அது எப்படி போனாலும், எப்படி அது இல்லாமல் போனாலும், எரிந்து சாம்பலாய் போனாலும், சாம்பல்கள் பல பாகங்களுக்கு சிதறி போனாலும், அதனை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஏன்? காற்று அல்லாஹுடைய சக்தி. அதே போல பூமி அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய படைப்பு. அவைகளெல்லாம் அல்லாஹ் சொல்லுவதற்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் தஆலா காற்றுக்கு கட்டளையிட்டான், அதனை மீண்டும் ஒன்று சேர்க்கும்படி. அதே போல பூமிக்கும் கட்டளையிட்டான், எந்த எந்த பகுதிகளில் அது சிதறி கிடக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கும்படி. அது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கண்ணிய மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா அவரை மீண்டும் இணைத்து அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்டான், நீ இப்படி செய்தாயே, உன்னுடைய பிள்ளைகளை வைத்து எரிக்க வைத்து சாம்பலாக்கி கடுமையான காற்று நேரத்திலே தூவிவிடும்படி நீ சொன்னாயே, ஏன் நீ இப்படி செய்தாய், உன்னை தூண்டியது எது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், மகாபத்து, நான் உன்னுடைய தண்டனையை பயந்தேன், அதன் காரணமாகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று அவர் சொன்னார். ஃபதலக்காஹு பிரஹ்மதி, அல்லாஹு தஆலா அவர் அல்லாஹை பயந்தார் எந்த ஒரு காரணத்திற்காக, அவனுடைய அருளுக்குள் அவரை நுழைவித்தான் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதிலும் அல்லாஹினுடைய ஆற்றல் எவ்வளவு மகத்தானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு மனிதரை எரித்து சாம்பலாக்கியதன் பிறகும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது. எனவே இந்த உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதன் பிறகுதான் இந்த மறுமை நாள் என்பது ஏற்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மறுமை நாள் எப்படி ஏற்படும், அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் என்ன, அந்த மறுமை நாளிலே நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் என்ன என்பது தொடர்பாக எதிர்வரக்கூடிய பாடங்களிலே தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்